الحمد لله، الحمد لله المنعم بجميل الصفات، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم، المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون، وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله، ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. ஜீவராசுகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியது சத்தியத்தின் சூழல் தன் மார்க்கத்தின் போதவர் சாந்தி மதம் வேண்டி வந்து சாந்தி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டும் தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள் தபிஊன்கள் தபஊ தபிஊன்கள் மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோக்கு அறிமுகம் செய்யப்பட்டவனுடைய உன்னதமான தீனி அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லறியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய பரவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டும் தூய்மையான உள்ளங்களுடன் நிகழ்த்தி காக்கூடிய நீயத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று கொடுமை இருக்கும் அல்லாஹ்வின் நல்லறியாதே இஸ்லாமிய வாணிப நிலங்கள் ஆரம்பமாக என்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியது நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து விசேஷமாக நான் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் விழுந்துவிடாமல் அவனை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பா உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசிய செய்து கொள்கின்றேன் என்னும் நட்சத்திரை பிறப்பிக்கின்றேன் அன்பாந்த மேலான பெரியோர்களே சகோதரர்களே எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் நாம் வீட்டிருக்கக்கூடிய காலம் நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எவ்வளவு பயங்கரமானது முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஃமினும் கட்டாயமாக அத்தியாவசியமாக ரப்பின் பக்கம் திரும்ப வேண்டிய இக்கட்டான கட்டத்தில் இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் யாருடைய பேச்சை எடுத்துக்கொண்டாலும் எதிர் வரக்கூடிய தேர்தலை பற்றி பேசுவார்கள் தந்தி தந்தியாக கடை கடையாக தெரு தெருவாக இன்னும் ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தால் பள்ளி வாயிலுக்கு கூட இந்த கலையாகத்தான் இருக்கும் அதுதான் கசப்பான உண்மை கண்ணியத்துக்குள்ள மேலான பெரியோர்களே சகோதரர்களே அது எதுவாக இருக்கலாம் தேர்தலோ எதுவோ
முஸ்லீம்களுக்கு சாதகமாக ஒரு விடயம் நடக்க வேண்டும் என்றால் தேர்தலுடைய விடயத்தில் ஒரு பழமொழியை அரபிகள் சொல்வார்கள், ரஹ்மானுக்கும் உம்மானுக்கும் நீங்கள் பேசுவதன் மூலமாக ஆட்சி மாறுவது கிடையாது, நீங்கள் வாக்களிப்பதன் மூலமாக ஆட்சியில் மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவது கிடையாது. மாற்றமாக அல்லாஹ் அதற்குள் ஒரு பவரை வைத்திருக்கக்கூடிய ஒரு சாமான் இருக்கும் என்றால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஸ்து இருக்கும் என்றால் அது எங்களுடைய நல்ல அமல்கள், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான இபாதத்துக்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறி, இதனால் மட்டும்தான் உலகத்தில் முஸ்லீம்களுக்கு சாதகமான நிலைமையை உருவாக்க முடியும் என்பது அல்லாஹு தஆலாவுடைய சுன்னத். இதற்கு மாற்றமாக எந்த ரீதியில் கையாண்டாலும் எதுவும் நடக்க போறது இல்லை. இது ஆதித்தரமாக உள்ளத்தில் பதிய வேண்டிய சமாச்சாரமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, இன்று எங்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய தொடர்பு, ரப்போடு இருக்கக்கூடிய கனெக்ஷன் சீராக வேண்டும். அவனோட இருக்கக்கூடிய தொடர்பை நாம் சீராக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்கு ஆக முக்கியமான ஒரு அமல் தான் தொழுகை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த தொழுகையுடைய மகத்துவம், இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம், இதுக்கு அல்லாஹ் ரசூல் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் அநேகமானவர்கள் விளங்கவில்லை. இதனுடைய யதார்த்தத்தை இன்னும் புரியவில்லை. உலகத்தில் அல்லாஹ் ஐந்து விதமான ஸ்பெஷலான பிரத்யேகமான கடமைகளை வெளியாக்கி இருக்கிறான், ஐந்து கடமைகள். அதில் ரெண்டு கடமை ஆயுளுக்கு ஒரு தடவை மாத்திரம், ஆயுளுக்கு ஒரு தடவை. ஒரு மனிதன் பிறந்ததற்கு பின்னால் என்று திருக்கலிமாவை முடிந்துவிட்டால் ஒரு கடமை முடிந்துவிட்டது. இரண்டாவது, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, சொத்து செல்வம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, உடம்பில் ஆரோக்கியம் இருக்கிறது, வாழ்க்கையில் ஒரு விடுத்தம் ஹஜ்ஜுடைய கடமையை முடித்துவிட்டால் ரெண்டு கடமை முடிந்துவிட்டது. கியாமத்தினால் வரும் வரைக்கும் அது திரும்பி வர வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே ரெண்டு அமல்கள் ஆயுளுக்கு ஒரு விடுத்தம், இரண்டு அமல்கள் வருடாந்த வருடத்துக்கு ஒரு தடவை. சொத்து செல்வம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஒரு வருட காலமாக சேமிப்பாக இருக்கிறது, அப்படிப்பட்ட சொத்துக்களுக்கு கணக்கு பார்த்து இஸ்லாத்துடைய வரி ஜகாத்தை கொடுத்து விட்டால் ஒரு கடமை முடிந்துவிட்டது. வருடாந்தம் வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் 30 நாட்களோ 29 நாட்களோ நோன்பை பிடித்து விட்டால் ரெண்டு கடமை முடிந்துவிட்டன. இரண்டு கடமைகள் ஆயுளுக்கு ஒரு விடுத்தம், இரண்டு கடமை வருடத்துக்கு ஒரு விடுத்தம். ஒரே ஒரு கடமை, ஒரே ஒரு கடமை நாளாந்தம் செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமை தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான கடமை. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமூட்டக்கூடிய ஒரு கடமை இருக்கும் என்றால் அது தொழுகைதான். எங்களுடைய தலையை தாழ்த்தி மனித உடம்புக்கு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது மனிதனுடைய தலைதான். எங்கள் உறுப்புகளில் அருவறுப்பாக நாம் கருதக்கூடிய உறுப்பு எங்களுடைய பித்தத்து. தலையை தாழ்த்தி எங்களுடைய பித்தத்தை உயர்த்தி அல்லாஹ்வுக்கு நீதான் எஜமான், நான் உன்னுடைய அடிமை என்று நிரூபிக்கிறோமே கண்ணியமானவர்களே, இதைவிட சிறந்த அமல் உலகத்தில் கிடையாது. அதனால் அல்லாஹ் நாளாந்தம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமையை விதியாக்கி இருக்கிறான். எனவே இந்த ஹுத்பாவுடைய தலைப்பில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஆக முக்கியமான ஒரு தலைப்பு இந்த தொழுகை. இந்த தொழுகை இந்த ஜும்மா பிரசங்கத்தில் தொழுகையுடைய முக்கியத்துவத்தையும் அதை விடுவதன் மூலமாக அல்லாஹ் கட்டம் கட்டமாக இந்த உலகத்தில் மண்ணறையில் மஹ்ஷரில் நரகத்து போகும் வரைக்கும் என்னென்ன தண்டனைகளை எல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை பற்றி சற்று ஆராய்ந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டுவதற்கு இது சாராம்சமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, அப்பொழுமா புரிவந்தா சொன்னார்கள், உலகத்தில் முதன் முதலாவது கடமையாக்கப்பட்ட கடமை தொழுகை. ஏனைய அமல்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அது நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம். கண்ணனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டு மதீனாவுக்கு போனதற்கு பின்னால் பெரும்பாலான கடமைகள் ஹிஜ்ரி 2 தான் கடமையாக்கப்பட்டது. ஹஜ்ஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி கட்டத்தில் விதியாக்கப்பட்டது. ஆனால் தொழுகை ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் மக்காவில் வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை விதியாக்கினார். இதை உலகத்தில் முதன் முதலாக கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை இருக்கும் என்றால் தொழுகை. முடித்து விட்டார்களா? அடுத்த ஹதீஸை சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் எல்லாம் அல்லோல பல்லோல படக்கூடிய எங்களை பயங்கரமான தினத்தில் கேட்கப்படுகின்ற முதலாவது கேள்வியும் தொழுகையை பற்றித்தான். முதலாவது விநியோகிக்கப்பட்டது மாத்திரமல்ல, முதலாவது கியாமத்துடைய நாளையில கேட்கப்பட போகின்ற கேள்வியும் தொழுகையை பற்றித்தான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த கியாமத்துடைய நாளையில் அந்த கேட்கப்படுகின்ற கேள்விக்கு அந்த சம்பூர்ணமாக பதில் கிடைத்துவிட்டால், ஜவாப் வந்துவிட்டால், அந்த மனிதன் வெற்றி பெற்றுவிட்டான். அதற்கு பின்னால் தோல்வி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. தோல்வி என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. சுவர்க்கம் செல்லும் வரைக்கும் அவனுக்கு வெற்றியே வெற்றிதான். அந்த கியாமத்துடைய நாளில் கேட்கப்படுகின்ற அந்த கேள்விக்கு பதில் வராவிட்டால் அங்க சம்பூர்ணமாக வாயில் இருந்து வார்த்தை ஜவாப் வராவிட்டால் ரெண்டு வார்த்தைகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்தார்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கை அவனுக்கு நாசமா போகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த உலகத்துடைய வாழ்க்கை அவனுக்கு தருத்திரியம் பிடித்த வாழ்க்கையாக மாறும். அதே நேரத்தில் கியாமத்துடைய நாளையில் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் இவனை போன்ற நஷ்டவாதி யாரும் இருக்க முடியாது. எதை உணர்த்துகிறார்கள்? ரெண்டு வாழ்க்கையும் நஷ்டம், இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் நஷ்டம், அழிவே முடிவே இல்லாத ஆகிரத்துடைய வாழ்க்கையும் நஷ்டம் என்றால் இது ஒரு சாதாரணமான அமலா கண்ணியமானவர்கள்? இவனே சரித்திரம் செய்யும் அனைவர்களுக்கும் இவன் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து முழு மாணவர்களுக்கும் முழு மலக்குமார்களுக்கும் கட்டளையிட்டான், என்னுடைய கையால படைத்திருக்கக்கூடிய இந்த ஆதமுக்கு சுஜூத் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்று நாம் செய்கிறோமே 7 உறுப்புகளை பயன்படுத்தி அந்த சுஜூத் அல்ல. 7-8 உறுப்புகளை பயன்படுத்தி நாம் செய்கின்றோமே சுஜூத் அந்த சுஜூத் அல்ல. தலையை குளித்து தூக்குகின்றது. இந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் செய்கின்ற ஒரு வகையான வணக்கத்தை பார்த்திருக்கிறோம், தலையை குளித்து தூக்குவார்கள். இப்படிப்பட்ட சுஜூதைத்தான் அல்லாஹ் கட்டளையிட்டான். இந்த கட்டளைக்கு பின்னால் ஒட்டுமொத்தமான மலக்குமார்களும் 5 நிமிடம் 10 நிமிடம் அல்ல, ஐந்து வருடம், பத்து வருடம், நூறு வருடம் அல்ல, ஆயிரம் வருடம் சுஜூதில் கழித்தார்கள். ஆயிரம் வருடம், ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் தலையை தூக்கி பார்க்கிறார்கள். ஆச்சரியம், அந்த இவளே எடுத்தறியப்பட்ட ஷைத்தானாக, அவனுடைய தோற்றம் பன்றியுடைய தோற்றமாக உருமாற்றப்பட்டிருந்தது. இதை பார்த்து மலக்குமார்கள், இந்த கேவலம் கெட்ட நிலைமைக்கு எங்களை ஆக்காத ரப்புக்கு எல்லா புகழும் என்று நன்றி கடனுக்காக வேண்டி இன்னும் ஆயிரம் வருஷம் சுஜூதில் கழித்தார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, கண்ணுல் அஹ்பார் ரதியல்லாஹு அன்ஹு, காரணங்கள் எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் கேட்டான் காரணத்தை, மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா கலக்து பியதைய, என்னுடைய இந்த முபாரக்கான திருக்கரத்தினால் அற்புதமாக படைத்த மனிதனுக்கு உன்னை சுஜூத் செய்யாமல் தடுத்த காரணம் என்ன என்று கேள்வி கேட்டான். அவன் பதில் சொன்னான், நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்பு மண்ணுக்கு சுஜூத் செய்வதா? சரித்திரத்திலையும் நடக்காது. பெருமை அடித்தான். கண்ணியமானவர்களே, கபூல் அஹ்பார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், இந்த ஷைத்தானுடைய ஆரம்ப காலம் அணியினவர்களுக்கு தெரியாது. அவன் இபிலீஸாக இருக்கும் போது அவன் எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருந்தான் என்று அநேகமானவர்களுக்கு தெரியாது. சாதாரணமான படைப்பு அல்ல கண்ணியமானவர்கள். சொல்கிறார்கள், எப்படிப்பட்டவன் தெரியுமா? இன்ன இபிலீஸ் அல்லஈன், இந்த தபிக்கப்பட்ட இந்த இபிலீஸ் இருக்கிறானே, இந்த எடுத்தெறியப்பட்ட இந்த ஷைத்தான் இருக்கிறானே, கான ஹாதினல் ஜன்னதி அர்பஈன சனா அல்ப சனா, பத்தநூறு அல்ல, நாற்பது ஆயிரம் வருஷம் சொர்க்கத்துக்கு தலைவராக இருந்தவன். நாற்பது ஆயிரம் வருஷம். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, எண்பது ஆயிரம் வருஷம் மலக்குமார்களுடைய சுகபத்தோடு இருந்தவன். எண்பது ஆயிரம் வருஷம் மலக்குமார்களோடு இருந்தவன். இருபது ஆயிரம் வருஷம் மலக்குமார்களுக்கு உஸ்தாதாக இருந்தவன். இருபது ஆயிரம் வருஷம், அறுபது எழுபது அல்ல, இருபது முப்பது அல்ல, இருபது ஆயிரம் வருடம் மலக்குமார்களுக்கு ஆசானாக இருந்தவன். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, கருமியூன் என்று சொல்லக்கூடிய அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மலக்கு வம்சத்தினர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பெயர் கருமியூன். இப்படிப்பட்ட மலக்குமார்களுக்கு முப்பது ஆயிரம் வருஷம் தலைமை வகித்தவர். ரூஹானியோ அல்லாஹ்வுடைய அரசுக்கு மிகவும் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய முகப்பத்தை மிகவும் நெருக்கி பெற்றவர்கள் ரூஹானியோ என்று ஒரு மலக்கு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு ஆயிரம் வருஷம் தலைவராக இருந்தவர். அது மாத்திரமா, பதினான்காயிரம் வருஷம், பதினான்காயிரம் வருடங்கள் அல்லாஹ்வுடைய அரசை தவாஃப் செய்தவன் தான் இந்த இவனில். என்ன நடந்தது? இன்னொரு ரிவாயத்தில் இவன் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், இந்த இவனிசுடைய ஏழு பட்டப்பெயர்கள் ஏழு வானத்துடைய முகத்திலையும் ஒளியால் பொறிக்கப்பட்டிருந்தன. ஏழு வானத்திலையும் ஏழு பட்ட பெயர்கள். முதலாவது வானத்தில் ஆபித், இரண்டாவது வானத்தில் ஜாஹித், மூன்றாவது வானத்தில் ஆரிப், நான்காவது வானத்தில் வலி, ஐந்தாவது வானத்தில் தகி, ஆறாவது வானத்தில் ஹாசின், ஏழாவது வானத்தில் அசாசின் என்ற சிறப்பு பட்ட பெயர்கள் ஒளியால் பொறிக்கப்பட்டிருந்தன. என்ன நடந்தது? இந்த ஆதமுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு சுஜூதை மறுத்ததின் காரணமாக ஒட்டுமொத்தமான அந்தஸ்துகளும் பறிக்கப்பட்டன. சொர்க்கத்துடைய அந்தஸ்து கலட்டப்பட்டன. தலைமைத்துவத்தை எல்லாம் பிடுங்கி எடுத்தான். ஆசான் என்ற பட்டத்தை எல்லாம் கலட்டி எடுத்தான்.
சுவனத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தான், நரகத்துக்கு சொந்தக்காரனாக மாறினான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தான், அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு சொந்தக்காரனாக மாறினான். மலக்குமார்களுடைய சுகத்தில் சுவனத்தில் இருந்தான், கேவலம் கெட்ட இந்த துன்யாவுக்கு எதிர்த்தறியப்பட்ட சைத்தானாக தூக்கி வீசப்பட்டான். காரணம், ஒரே ஒரு சுஜூதை மறுத்தது. இந்த கட்டத்தில் இந்த ஆயத்துக்கு கீழால தப்பினுடைய உலமாக்கள் எங்களுடைய சிந்தனைகளை தூண்டுகிறார்கள். தப்பி தவறி அல்லா, தப்பி தவறி அல்லா, இப்படி அழகாக படைத்திருக்கக்கூடிய எனக்கு சுஜூத்தை என்று சொல்லி இருந்தால் ஆயிரம் வருடம் அல்ல, கியாமத்தினால் வரும் வரைக்கும் இவளே சுஜூதில் கழித்திருப்பான். அவன் மறுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சுஜூத். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்பு அல்லாஹ் எங்களுக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய சுஜூத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்ல, எங்களுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்ல, எங்களை பெற்றவர்களுக்கு அல்ல, மஹ்லூக்களுக்கு அல்ல, ஒட்டுமொத்தமான படைப்பையும் படைத்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுக்கு சொல்லி இருக்கிறான். எனவே ஆதமுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை மறுத்ததின் காரணமாக இவ்வளோ பெரிய கேவலம் என்றால், ரப்புக்கு செய்ய வேண்டிய சுஜூதை மறுத்தால் இவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? எழுதுகிறார்கள் கிதாபில. எனவே யார் இந்த தொழுகையை மறுப்பானோ, உதாசீனம் செய்வானோ, பொடுபோக்கு செய்வானோ, அலட்சியமாக கருதுவானோ, இவன் இபிலீசை விட கேவலமானவன். ஏன்? இபிலீஸ் மறுத்தது ஆதமுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை அலைஹிஸ்ஸலாம், நாம் மறுத்தோம் என்றால் ரப்புக்கு செய்ய வேண்டிய சுஜூதை மறுக்கிறோம். எனவே இபிலீசை விட மோசமானவனாக மாறுகிறான். உள்ளத்தில் கொஞ்சம் கை வைத்து பாருங்கள், நாம் தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் அக்பர் சத்தம் கேட்டால் எத்தனை பேர் முண்டி அடித்துக் கொண்டு வருகிறார்கள் பள்ளிக்கு. வீட்டு மரத்தை கொஞ்சம் தூக்கி பாருங்கள், எங்களுடைய பெண் மக்களிடத்தில் வாங்க சத்தம் கேட்டால் எத்தனை பேருக்கு அந்த ஆசை பிறக்கிறது, சொல்ல வேண்டுமே என்ற நீயத் எத்தனை பேருக்கு வருகிறது? சாதாரணமான ஒரு கடமையா கண்ணியமானவர்களே, இது முதலாவது இழிவு. இதுதான் நல்லா மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆக பயங்கரமான தண்டனைகளில் முதலாவது. இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் பாலைவனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார், அவனோடு ஒரு நாய் போகிறது. நாய் சாதாரண ஒரு நாய். இவன் ஒரு பாத்திரத்தில் ஒரு குவளையில் அல்லது ஒரு தோல் பையில் தேவையான அளவு தண்ணீரை எடுத்திருக்கிறார் குழு செய்து கொள்வதற்காக வேண்டும். இப்ப பாலைவனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், நுகருடைய நேரம் வருகிறது, சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் அந்த கட்டத்தில் நாய்க்கு தண்ணீர் தாகம் வருகிறது. பாலைவன பிரயாணம் தெரியும், பயங்கரமான பிரயாணம், ஒரு புல்லு மரம் கூட இருக்காது. இப்ப நாய்க்கு தண்ணீர் வருகிறது, துடித்துக் கொண்டிருக்கிறது, கதறிக் கொண்டிருக்கிறது, நாக்கு கொலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. தண்ணீர் கொடுக்காவிட்டால் நாய் செத்து போகும். இந்த கட்டத்தில் இஸ்லாம் சொல்லுகிறது, பிரச்சனை கிடையாது, தண்ணீரை நாய்க்கு கொடு, கொடுத்து விட்டு நீ தண்ணீர் இல்லாவிட்டால் தயம்மம் செய்து தொழுது கொள்ளலாம். அதே நேரத்தில் இவனோடு போகக்கூடியவன் ஒரு முஸ்லீமாக இருக்கிறான், ஒரு முஸ்லீமாக இருக்கிறான், ஆனால் தொழாதவனாக இருக்கிறான். இவனிடத்தில் தொழுகை கிடையாது, இவனுக்கு தண்ணீர் தாகம் வருகிறது, தொழுகையுடைய நேரம் வருகிறது, இவன் இறக்க போகிறான், மௌத்தாக போகிறான், வஃபாத்தாக போகிறான். இஸ்லாம் சொல்கிறது இவனுக்கு தண்ணீர் கொடுப்பது ஹராம். முடியாது தண்ணீர், அவன் அந்த இடத்தில் துடித்து துடித்து செத்துமாயட்டும், அவனுக்கு தண்ணீர் கொடுக்க இஸ்லாம் அனுமதிக்கல்ல என்றால் அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் இந்த தொழாத மனிதன் கேவலம், நாயை விட கேவலமானவன். இந்த சிந்தனை எத்தனை பேருடைய உள்ளத்தில் இருக்கிறது? எனவே முதலாவது கட்டம் இபிலீஸை விட கேவலமாகிறார். இரண்டாவது கட்டம், உலகத்தில் நாம் நஜீசாக அலுவறுப்பாக கருதக்கூடிய பிராணி நாயை விட கேவலமாக மாறுகிறார். தொழுகையில் உதாசீனம் செய்தவர்கள் அடுத்த சில கட்டங்களை சில அதாவதுகளை கண்மணி நாயன் சகோதரர் அவர்கள் பட்டியல் போட்டு சொன்னார்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் இவனுக்கு தொழுகையை கவாவாக்குவதன் மூலமாக, தொழுகையில் பொதுபோக்கு செய்வதன் மூலமாக, உதாசீனம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தண்டனைகளில் துன்ஜருல் பரக்கத்து மின் உம்ரி, அவருடைய வாழ்நாட்களுடைய பரக்கத்தை எல்லாம் பிடுங்கி எடுத்து விடுவார். நேரத்தில் பரக்கத்திற்காது. இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று, 24 மணித்தியாலம் போதாது. சொன்னார்கள் கண்மணி நாயன் எத்தக்காரபு ஜமான், கயாமத்துடைய நாளையில் அடையாளங்களை பட்டியல் போடும் போது சொன்னார்கள், காலம் சுருங்குவது மாதிரி இருக்கும், சுருங்காது. வார்த்தை இருக்கிறது, இதற்குரிய அர்த்தம் சுருங்குவது மாதிரி இருக்கும், சுருங்காது. ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம் தான், இங்கேயாவது 23 மணித்தியாலமாக சுருங்கியது என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்படி என்று கிடையாது, 24 மணித்தியாலம் 24 மணித்தியாலம் தான். சூரியன் உதிக்கின்ற நேரத்துக்கு தான் உதிக்கிறது, மறைகின்ற நேரத்துக்கு தான் மறைகிறது, பகல் வருகின்ற நேரத்துக்கு தான் வருகிறது, இரவு வருகின்ற நேரத்துக்கு தான் வருகிறது. 24 மணித்தியாலம் 24 மணித்தியாலம் தான். ஆனால் முன்னேல் இருந்த பரக்கத்தை எல்லாம் கலட்டி எடுத்து விடுவார். நேரத்துடைய பரக்கத்தை எல்லாம் கலட்டி எடுத்துடுவார். எதனுடைய பிரதிபலிப்பு? சொல்லாதவனுக்கெல்லாம் வைத்திருக்கக்கூடிய முசீபத்துக்களில் ஒன்று. அடுத்ததாக சொன்னாங்க, சொல்லக்கூடியவர்களை பார்த்திருப்பீர்கள், ஒரு தீனத்து இருக்கிறது, ஒரு பிரகாசம் இருக்கிறது, அவனுடைய முகத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது, ஒரு நூறானியத்து இருக்கிறது. எனவே யாருக்கு இந்த தொழுது பழக்கப்படவில்லையோ, இந்த தொழுகிற பழக்கம் இல்லையோ, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஈமானியத்தான வெளிச்சத்தை கலட்டி விடுவான். சிலர்களை பார்த்தால் விளங்கும் சலாம் சொல்வதா அல்லது வேற என்னமாவது சொல்வதா? சில கட்டங்களில் அவர்கள் சலாம் சொன்னால் தான் புரியும் இவன் ஒரு முஸ்லீமாக இருக்கிறான். என்ன காரணம்? இவனிடத்தில் தொழுகை இல்லை. சொன்னார்கள், எவனிடத்தில் தொழுகை இல்லையோ அவனுடைய முகத்துடைய அந்த பிரகாசத்தை, அந்த வெளிச்சத்தை எல்லாம் கலட்டி எடுத்து விடுவார். அடுத்ததாக சொன்னார்கள், ஒரு மனிதன் அமலுக்கு மேல் அமல் செய்கிறார், ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு, உம்ராவுக்கு மேல் உம்ரா, மதரசா கட்டி கொடுக்கிறார், எத்தனையோ மாடிகள், ஏழை குமரிகளுடைய காலத்திற்கு விடயத்தில் வாரி வழங்குகிறார். ஊரில், நாட்டில், உலகத்தில் இவன் பெரிய கொடை வள்ளல். ஆனால் இவருடைய விடயத்தில் தொழுகை இல்லை என்று சொன்னால், தொழுது பழக்கப்படாதவராக இருந்தால் இவருடைய எந்த அமலையும் எல்லாம் கபூல் செய்ய மாட்டான் என்றார்கள் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுக்கு மேல் வருடா வருடம் ஹஜ்ஜு செஞ்சாலும், வருடா வருடம் உம்ரா செஞ்சாலும், நூற்றுக்கணக்கான ஹஜ் உம்ராக்கள் செஞ்சாலும், கண்ணியமானவர்களே, இவர்களிடத்தில் தொழுகை இல்லை என்றால் எந்த அமலும் தலைக்கு மேலால் போகாது. உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய தண்டனைகள் அது மாத்திரமல்ல, சொன்னதா, அது மாத்திரமல்ல, இவன் கேட்கக்கூடிய எந்த துஆவும் இவனுடைய தலைக்கு மேலால் போகாது. எந்த துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், எந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்ததாக சொன்னாக, வலைசலஹு ஹக்குன் ஃபி துஆஇஸ் ஸாலிஹீன், சரி, இவர் செய்கின்ற அமல் தான், இவர் கேட்கின்ற துவா, இவர் செய்கின்ற அஜ்ஜு, இவர் செய்கின்ற உம்ரா, இவர் செய்கின்ற தான தர்மங்கள், இவர் செய்கின்ற சதக்காக்கள், இவர் செய்கின்ற நல்ல அமல்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போகிறான்,
அல்லது உம்ராவுக்கு போகிறார். இவர் இவருடைய நாட்டத்தை சொல்கிறார். அரபாவுடைய மைதானத்தில் கஅபத்துல்லாவுக்கு முன்னால் அந்த முல்தசமை பிடித்து அந்த ருக்னுல் யமானிக்கு பக்கத்தால் இருந்து இந்த சேவையை எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று சர்வசாதாரணமாக கேட்டு அனுப்புகிறார்களே. எவனிடத்தில் தொழுகை இல்லையோ அப்படிப்பட்டவனுக்கு அங்கு கேட்கின்ற துவாவும் கபூலாகும். சொன்னார்கள் மூழ்த்ததும் அதை தொட்டு எவன் துவா கேட்கிறானோ அல்லாஹ்வுடைய காலை பிடித்து கெஞ்சி வருமாறு கையை எடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ் துவாவை கபூலாக்குவான் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்தில் கண்ணீர் அல்ல இரத்த கண்ணீர் வடித்தாலும் இவனுடைய விடயத்தில் துவா கபூலாகும். அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
வைத்திருக்கக்கூடிய பயங்கரமான தண்டனைகள் முசீபத்துகள். சரி, அடுத்த கட்டம் வாருங்கள். மன்னரை அவருடைய வாழ்க்கை கண்ணியமானவர்களே, மையத்துடைய சட்ட திட்டங்கள் எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். எப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது தெரியும். ஒரு மையத்து மௌத்தா ஒரு மனிதர் ஆகிவிட்டால் அவனை அடக்கம் செய்யும் போது அவனுடைய முகம் அவனுடைய நெஞ்சு பகுதி கிபிலாவின் பக்கம் இருப்பது கட்டாயம். கிபிலாவின் திசை வைத்துத்தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஒரு ஊரில் அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்துவிட்டு வந்துவிட்டார்கள். இப்பொழுது ஊர் மக்களுக்கு தெளிவு பிறக்கிறது, ஞானம் பிறக்கிறது, உண்மை நிலை புரிகிறது. நாம் அடக்கியது கிபிலாவின் திசை அல்ல என்று உறுதி கொண்டால் இஸ்லாம் சொல்கிறது அந்த கபரை தோண்ட வேண்டும். ஜனாதாவை வெளியே எடுத்து கிபிலாவின் பக்கம் வைத்து அடக்குவது கட்டாயம். இது இஸ்லாமுடைய கண்டிப்பான சட்டம். கண்ணியமானவர்களே, இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் முன்கன்னக்கீர் அலைஹி அஸ்ஸலாம் ரெண்டு பேரும் வந்து கேள்விகள் கேட்பார்கள். அதுல அமல்களை பற்றி கேட்கப்படுகின்ற முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? மா கிபிலதுக், உன்னை உன்னுடைய கிபிலா எது? அமல்களை பற்றி கேட்கப்படுகின்ற முதலாவது கேள்வி இந்த தொழுகையை பற்றித்தான். உலகத்தில் தொழுது பழக்கப்பட்டவராக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஆலயம் அந்த காபத்துல்லாதான் என்னுடைய கிபிலா என்று சொல்லுவார். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் எவன் தொழுகையை உதாசீனம் செய்தானோ, பொடுபோக்கு செய்தானோ, அலட்சியம் செய்தானோ, சர்வ சில்லறை சில்லறை பிரச்சனைகளுக்காக வேண்டி தொழுகையை களவாக்கினானோ, அவனுடைய வாயிலிருந்து வரும் ஆஹா லா அதிரி, எனக்கு தெரியாதே என்ற வார்த்தை வரும். இந்த சட்டத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான் மஸ்ஊது ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இவன் உலகத்தில் வாழும் போதே இவன் உயிரோடு இருக்கும் போதே என்னுடைய கஅபாவின் பக்கம் திசை திருப்பாத இந்த முகம், என்னுடைய கஅபாவை ஏறிட்டு பார்க்காத இந்த கல்வி, இந்த நெஞ்சு, இவன் செத்து மண்ணோட மண்ணா போனதற்கு பின்னால் இவனுக்கு எனக்கு கிபிலாவுடைய திசை. திருப்புங்கள் இவனுடைய முகத்தையும் நெஞ்சையும் யகூதி நசாராக்களுடைய திசையின் பக்கம் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான், அவனுடைய முகம் திருப்பப்படும். இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. தொழுகையை மறுத்தவனை முஸ்லிம்களுடைய மையவாடியில் அடக்கக்கூட சட்டம் கிடையாது, அடக்கக்கூடாது. மீறி அடக்கிறோம், கதை சொல்வார்கள், ஊர் மக்கள் பேசுவார்கள், என்ன செய்ய முஸ்லிம்களுடைய மையவாடியில் அடக்குவோம் என்று அடக்கினாலும் உனக்கு தொழுகை இல்லை என்று சொன்னால் நீ முஸ்லிம்களுடைய மையவாடியில் இருக்கிறாய் என்ற பெயர் மட்டுமே தவிர உன்னுடைய முகம் உன்னுடைய நெஞ்சு யகூதி நசாராக்களுடைய திசைக்கு திருப்பப்படும் என்பதைத்தான் அல்லாஹ் உணர்த்துகிறான்.
அப்படி என்றால் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில எந்த கூட்டத்தோட எழுப்பப்படுவார்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த யகூதி நசாரக்களோட தானே அந்த மனிதன் எழுப்பப்படுவார். இது அல்லாஹ் கபருக்கு வைத்திருக்கக்கூடிய பயங்கரமான தண்டனை. ஒருபடி மேலே வாழ்ந்தல் மக்களுடைய மைதானம் எப்படிப்பட்ட தினம்? சாதாரணமான நாளா? பயங்கரமான கட்டம் கண்ணியமானவர்களே, கொண்டு 200 வருடம் அல்ல, 50,000 வருடம். 50,000 வருடம் அங்கு நிழல் காய்வதற்கு, நிழல் பெறுவதற்கு ஒரு வீடு, ஒரு மரம், ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு புல்லு, ஒரு பூண்டு கூட இருக்காது. தனி தரை மட்டும் சூரியன் 1 மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். இழைக்கும் சொன்னார்கள். அந்த 50,000 வருடத்துக்கும் அல்ல, ஒரு மிடர் தண்ணி, ஒரு கவலை சாப்பாடும் கிடைக்காது. 50,000 வருஷம் எப்படி வர்ணித்தார்கள்? வலா எந்தருவாக இழைக்கும், அந்த 50,000 வருடங்களுக்கும் அல்ல உங்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டான், ஏண்டும் கேட்க மாட்டான். சாதாரணமான சினிமா. அந்த கட்டத்தில் சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தரக்க ஸலா, யாரு இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் தொழுகையை கலாவாக்கி வாழ்ந்தானோ, லக்கையல்லாஹ வஹுவ அலைஹி கல்பான், அந்த பயங்கரமான தினத்தில் ரஹ்மத்தை தேடி ஓடுகின்ற அந்த கட்டத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களை மறந்து ஓடுவார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தேடி பெற்றோர்கள் பிள்ளைகளை மறந்து ஓடுவார்கள், கணவன்மார் மனைவிகளை மறந்து ஓடுவார்கள், மனைவிமார் கணவன்மார்களை மறந்து ஓடுவார்கள். அந்த பயங்கரமான தினத்தில் இப்படிப்பட்டவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அல்லாஹ்வுடைய சாபத்தை சம்பாதிப்பான், அல்லாஹ்வுடைய கோபம் தான் அவனுக்கு கிடைக்கும் என்றார்கள் மகனபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு முடிந்து விட்டதா கண்ணியமானவர்களே? அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்டவர்களுக்கு நரகத்தில் என்ன தண்டனை? நரகத்தில் அல்லாஹ் என்ன செய்து ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான்? கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திருவசனத்தை கொண்டு வருகிறான். பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள், ஒரு சமுதாயம் தோன்றுவார்கள். தொழுகைகளை வீணடிப்பார்கள், களவாக்குவார்கள், பொடுபோக்கு செய்வார்கள். சில்லறை சில்லறை சிக்கல்களுக்காக வேண்டி, சில்லறை சில்லறை லாபங்களுக்காக வேண்டி இவர்கள் தொழுகையில் கை வைப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான் என்ன வார்த்தை தெரியுமா? இவருடைய இவருடைய குடும்பம், இவருடைய தொழில் துறவு, இவருடைய பிள்ளை குட்டிகள், இவருடைய வாழ்க்கைகள், இதற்காக வேண்டி மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு துன்யாவுடைய காரியங்களுக்கு அடிமையாகி அல்லாஹ்வுடைய கடமையை வீணடிப்பார்கள். இவர்களுக்கு கை என்று சொல்லக்கூடிய பயங்கரமான நரகம் ஒன்றே படைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இமாமாக கருதக்கூடிய மாபெரும் மேலை இவர்கள் இந்த கை என்ற வார்த்தைக்கு தப்சீர் செய்யும் போது, இது நரகத்திலே ஆக ஆழமான ஒரு நரகம் தான் கை என்று சொல்லக்கூடிய நரகம். ஏனைய நரகத்தில மாறி அல்ல, இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனை ஏனைய நரகத்தில வேதனை செய்யப்படுவதை விட பயங்கரமான வேதனை கை என்ற நரகத்தில் இருக்கிறது. யாருக்கு? தொழாதவனுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய பயங்கரமான நரகம். இன்னொரு ஆயத்தில் சொல்கிறான், சக்கர் என்ற நரகம், மா சலகக்கும் ஃபீ சக்கர், அல்லாஹ் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நரகவாதிகளை நரகத்துக்கும் சுவர்க்கவாதிகளை சுவர்க்கத்துக்கும் அனுப்பியதற்கு பின்னால் சக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், ஏ சக்கர் இருக்கக்கூடிய நரகவாசிகளே,
உங்களை இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த பாவம் என்ன? ஏன் இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? நான்கு பதில்களை சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதுல முதலாவது பதில் என்ன தெரியுமா? காலு லம் நக்கு மினல் முஸல்லீன். முதலாவது பதில் வரும், யாரோ தொழக்கூடியவர்களோடு சேர்ந்திருந்தோம், தொழக்கூடியவர்களோடு சேர்ந்திருந்தோம், கடை தெருவுகளில் கடைத்துக் கொண்டிருந்தோம், பாசார்களில் கடைத்துக் கொண்டிருந்தோம், வீட்டு வாசல்களுக்கு முன்னால் கடைத்துக் கொண்டிருந்தோம். அல்லாஹ் அக்பர் என்ற சத்தம் கேட்டது. நண்பன் என்னை கூப்பிட்டான், பள்ளிக்கு வரப்போம் என்பதாக. நான் போகவில்லை, மறுத்தேன், யாரா சேர்ந்திருந்தேன், ஆனால் தொழவில்லை என்ற காரணத்தை சொல்லுவார்கள். இன்னொரு காரணத்தை சொல்றாங்க, என்ன காரணத்தை சொல்வார்கள் தெரியுமா? எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால், ஆங்காங்கே கைவாறு அடித்து அறட்டை அடித்தல். எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால், கைவாறு அடிக்கிறோமே கண்ணியமானவர்களே, சொல்வார்களாம் அந்த நரகவாசிகள், இந்த அறட்டை அடிக்கக்கூடிய சமூகத்தோடு சேர்ந்து அறட்டை அடித்து திருந்தோமே தவிர, கைவாறு அடித்து திருந்தோமே தவிர, உன்னுடைய பள்ளிக்கு வந்து நாங்கள் தொழவில்லையாள்தா இந்த காரணத்தை அந்த நரகவாசிகள் நாளைக்கு சொல்வார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சாதாரணமான ஒரு இபாதத்தா? ஏன் இதையெல்லாம் உங்கள் முன் முன்வைக்கிறேன்? இஸ்லாம் இப்படி கட்டம் கட்டமாக உலகத்தில் இருந்து இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு அநியாயம் என்று பேசுகிறோம், முஸ்லீம்களுக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்று கதைக்கிறோம், முஸ்லீம்களுக்கு தலை நிமிர்ந்து பொருளாதாரத்தை முன்கொட்டி செல்ல முடியாது என்று கதைக்கிறோமே கண்ணியமானவர்களே, இதுக்கு இன்னொரு யதார்த்தம் இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ் இந்த தொழாத மனிதர்களை நாயை விட கேவலமாக பார்க்கிறான். யாராக இருந்தாலும் நாயை கண்டால் கல்லை புரக்குவார்கள். சும்மா போகின்ற நாய்க்கு கூட கல்லை புரத்து அடிக்க கையோங்குவார்கள். அது ஒரு ஆசை. யாராக இருந்தாலும் சின்ன பிள்ளை தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும் தனியாக போகும்போது ஒரு நாய் வந்தால் இவருக்கு பயம் வந்து கல்லை புரப்பார். இது சகஜம். இதே நிலைமைதான் இன்று முஸ்லீம்களுக்கு உருவாகி இருக்கிறது. காரணம் என்ன? காண்கின்ற சமுதாயம் எல்லாம் தீண்டி பார்க்க முனைகிறார்கள். வல்லரசு தொடக்கம் உள்நாடு வரைக்கும் முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்ய துடிக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. ஏன் முஸ்லீம்கள் அந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டார்கள்? காரணம், ஆக முக்கியம், முஸ்லீம்களிடத்தில் இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய அமல் அடியோடு கலந்து போய் கொண்டிருக்கிறது. ஹசனுல் பன்னா அவர்கள் உலக கணிப்பீட்டை சொல் குறிப்பிடுகிறார்கள். உலகத்தில் முஸ்லீம்களுடைய சனத்தொகையில் 10 வீதம் தான் தொழுகையாளிகள் இருக்கிறார்கள். 10 வீதம். மற்ற 90 வீதமான முஸ்லீம்கள் அனாச்சாரத்தில், பாவத்தில், வட்டியில், விபச்சாரத்தில், கண்ணியமானவர்களே, பயங்கரமான பாவத்தில் சொல்லிவிட்டு இன்னொரு கருத்தை சொல்கிறார். அந்த 10 வீதமானவர்களும் பள்ளியுள்ளுக்கு சில்லறை சில்லறை கருத்து வேற்றுமையான அந்த மக்களாக்களுக்காக வேண்டி சின்னா பின்னமாகி போயிருக்கிறார்கள். எங்கே விமோசனம் வரும்? எங்கே நிம்மதி வரும் கண்ணியமானவர்களே? இந்த நிலை மாறணும். இன்றைய காலகட்டத்தில் அத்தியாவசிய தேவை இதுதான். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், வயது வந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தொழுகையாளிகளாக மாற வேண்டும். ஒவ்வொரு திடத்திலையும் தொழுகையுடைய பக்குவம் வர வேண்டும். சொன்னாங்களே மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 7 வயதில் இருந்து தொழ பழக்குங்கள் உங்களுடைய குழந்தைகளை, 10 வயதாகியும் தொழவில்லையா அடித்து தொழ பழக்குங்கள். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தந்த பாடம் கண்ணியமானவர்களே. இன்று தொழுகையுடைய முக்கியத்துவம் என்னுடைய உள்ளத்தை விட்டும் கலட்டப்பட்டு விட்டது. சர்வ சாதாரணமாக தொழுகைகளை களவாக்கிக் கொண்டிருக்கிறோம். விட முடியுமா கண்ணியமானவர்களே? நோம்பு அனுமதி இருக்கிறது, சுகயீனமா கலா செய்யலாம், ஜக்காத்து கொடுக்க வசதி இல்லையா பிரச்சனை கிடையாது, ஹஜ் செய்ய வசதி இருக்கிறது, உடம்பில் ஆரோக்கியம் இல்லையா தேவையில்லை, ஏதைய இபாதத்துகளை அட்ஜஸ்ட் பண்ணலாம். தொழுகையுடைய விஷயத்தில் உனக்கு சுகம் இல்லையா, நீ தொழ தேவையில்லை என்று எந்த உத்தரவாதமும் மார்க்கம் தந்தது கிடையாது. எந்த நோய் இருந்தாலும் தொழுகையை களமாக்க முடியாது. கண்ணியமானவர்களே, இதற்கு உதாரணத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். யுத்த களம் சலாத்துல் ஹவ் என்னொரு யுத்தம் இருக்கிறது. யுத்த களத்தில் பயத்துடைய நேரத்தில் தொழப்படக்கூடிய தொழுகை, இது பெரும்பாலும் அந்த காலத்தில் யுத்த களத்தில் தொழப்பட்ட தொழுகை. இதுக்கு இஸ்லாம் கிட்டத்தட்ட 18 விதத்தில் தொழலாம் என்று சலுகை தந்திருக்கிறது. 18 விதத்தில் தொழலாம் சலாத்துல் ஹவ். அதுல ஒரு கட்டம் இக்கட்டான கட்டம், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் முக்கியமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டத்தில் காபிராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் உண்மையான வீரர்கள். நேருக்கு நேராக யுத்தம் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கூட சிந்தனையை இழந்து விட்டோம் என்றால் வெள்ளரிக்க சீவப்படுவது போன்று கழுத்து சீவப்பட்டு போகும். பயங்கரமான கட்டம், உயிரோடு போராடுகின்ற கட்டம். இந்த கட்டத்தில் தொழுகையை விடலாமா என்ற கேள்வியை கேட்டால் இஸ்லாம் சொல்லுகிறது, ஓண்ட கழுத்து துண்டிக்கப்பட்டாலும் தொழுகையை விட அனுமதி கிடையாது. அந்த கட்டத்தில் தொழுகையை விட ஒன்றிருக்கிறது, கண்ணு கட்டிய தூரம். ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிறார்கள். அதற்கு குர்ஆன் அல்லாஹ் எப்படி தொழ வேண்டும், எப்படி தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அக்கு வேறு அணி வேறாக சொல்கிறான். கண்ணு கட்டிய தூரம், ரெண்டு சப்பாக நில்லுங்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். கொஞ்சம் கண்ணு கட்ட தூரத்தில் யுத்தம் ஓய்ந்திருக்கிறது, காபிர்கள் அந்த புறத்தில் இருக்கிறார்கள், கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் தொழுகையுடைய நேரம் வந்தால் உங்களுடைய சகாபாக்களை ரெண்டு சப்பாக நிப்பாட்டுங்கள். அதில் ஒரு சப் பின்னால் உள்ள சப் காவலுக்கு நிக்கட்டும், முதலாவது சப் உங்களோட சேர்ந்து தொழட்டும். நீங்கள் முதலாவது ரக்காத்தை தொழுங்கள், இரண்டாவது ரக்காத்துக்காக வேண்டி எழும்பி வாருங்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் இரண்டாவது ரக்காத்தை முன் சப்பில் உள்ளவர்கள் இரண்டாவது ரக்காத்தை பூர்த்தி செய்து சலாம் கொடுத்து விட்டு அவர்கள் போய் இரண்டாவது சப்பில் காவலுக்கு நிக்கட்டும். இரண்டாவது சப்பில் இருந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து சப்பில் வந்து நிக்கட்டும். அதுவரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு நிலையில் நிற்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை இரண்டாவது ரக்காத்தில் அவர்கள் நிற்க வேண்டும். முதலாவது தொழுதவர்கள் ரெண்டு ரக்காத்தாக சுருக்கி தொழுதி தொழுகையை முடித்து செல்ல வேண்டும். அவர்கள் வந்து தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திமாவை ஓதி இன்னொரு சூராவை ஓதியதற்கு பின்னால் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ருக்குவுக்கு போகலாம். சரி, முதலாவது ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டாவது ரக்காத், இரண்டாவது வந்தவர்களுடைய முதலாவது ரக்காத். இப்ப ரசூலுல்லாஹ் அத்தையாத்துக்கு வந்து விட்டார்கள். இந்த இரண்டாவது வந்த சப் அத்தையாத்தில் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் இரண்டாவது ரக்காத்துக்கு வர வேண்டும். சூரத்துல் ஃபாத்தியா இன்னொரு சூராவதி இரண்டாவது சுஜூதை முடித்து விட்டு அத்தையாத் வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் கொடுப்பது ஹராம். எதிர்பார்த்து நிற்க வேண்டும். இவர்கள் வந்து அத்தகைய தோலினருக்கு பின்னால் தான் சலாம் கொடுக்க வேண்டும். முதலாவது சொல்ல தப்புகளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தக்பீரத்துல் இஹ்ராம் கிடைக்கிறது, இரண்டாவது சப்புக்கு சலாம் கிடைக்கிறது. எனவே ரெண்டு சப்புக்கும் இமான் ஜமாத்துடைய நன்மை கிடைக்கிறது. இது அல்லாஹ் சொல்லுகின்ற சட்டம். அந்த யுத்த களத்தில கூட தனித்து அல்ல, தனித்து தொழவும் அனுமதி கிடையாது, இமான் ஜமாத்தாக தொழணும். இது ஒரு கட்டம். இப்ப நான் சொல்கிறது யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வாளை வீசிக் கொண்டிருக்கிறார்கள், உருவிக் கொண்டிருக்கிறார்கள். ஏ மனிதா, இந்த கட்டத்திலும் தொழுகை களவாக போகிற உதாரணத்துக்கு நுகருடைய தொழுகை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 5-10 நிமிடம் தான் இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் சொல்கிறது நீ குனிந்து குனிந்து வெட்ட வேண்டும். குனிந்து வெட்டுங்கள். சுஜூதுக்கு அளவிட கொஞ்சம் குனிந்து நீயத்து வைத்து நீங்கள் தொழுது தொழுது யுத்தம் செய்யுங்கள் என்றுதான் இஸ்லாத்துடைய கண்டிப்பான உத்தரவு. உயிர் போக போகின்ற நிலைமையிலே தொழுகையில் கைய வைக்க முடியாது என்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சகோதரர்களே உள்ளத்தில் கொஞ்சம் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். சில்லறை சில்லறை இலாபத்துக்காக வேண்டும், சின்ன தடுமலுக்காக வேண்டும், இன்னொரு தலை வருத்தத்துக்காக வேண்டி எத்தனையோ பெண்கள் தன்னுடைய குழந்தைகள் அல்லாஹ் தந்த இவர் அல்லாஹ் தந்த நன்கொடை அந்த பச்சிடம் குழந்தைகளை தொழுகையை கலாவாக்குவதற்கு காரணம் காட்டுகிறார்கள். பச்சிடம் குழந்தையுடைய சூவை சாரணம் காரணம் காட்டுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் தந்த அந்த இவர் நன்கொடை அந்த அன்பளிப்பு அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு நாங்கள் காரணம் காட்டினோம் என்றால் அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். சோதிக்க நாடிவிட்டால் யாருக்கு தப்பலாம் கண்ணியமானவர்கள்? யாருக்கு காரணம் சொல்கிறோம்? இந்த கழுத்து போக போகின்ற நேரத்திலேயே தொழுகையை விட அனுமதி இல்லை என்றால் இந்த சில்லறை சில்லறை பிரச்சனைக்காக வேண்டி தொழுகையில் கை வைத்தால் என்ன காரணத்தை சொல்ல போகிறோம்? இதை உணர வேண்டும். இந்த பக்கம் உள்ளத்துக்கு வர வேண்டும். இந்த தொழுகையுடைய மகத்துவம் வர வேண்டும். இந்த அளவுக்கு இஸ்லாம் தொழுகையை பற்றி பேசியிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு முக்கியமான கடமை. எனவே இந்த காலகட்டத்தில் அநியாயத்தை பேசுவதல்ல, அநீதியை பேசுவதல்ல, அநியாயத்தை பற்றி பேசுவதில் அர்த்தமில்லை கண்ணியமானவர்களே. நாங்கள் ரப்புடைய தொடர்பை சீராக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் தொழுகையாளிகளாக மாற வேண்டும். எங்களுடைய வீடுகள் மஸ்ஜிதுகளாக மாற வேண்டும். எங்களுடைய வீடுகள் மஸ்ஜிதுகளாக மாற வேண்டும். எங்களுடைய வீடுகள் மதரசாக்களாக மாற வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் வாசிக்கப்படக்கூடிய ஓதப்படக்கூடிய வீடுகளாக மாற வேண்டும். எங்களுடைய சொந்த வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் சாதகமான நிலைமை எதிர்பார்க்கலாமே தவிர வேற எந்த முயற்சி செய்தாலும் எதுவும் நடக்கப் போவதில்லை கண்ணியமானவர்களே. இந்த சிந்தனை பிறக்க வேண்டும். எனவே அல்லாஹ் இப்படிப்பட்ட சிந்தனை சக்தியை தந்து புத்தியை தந்திருக்கிறான் கண்ணியமானவர்களே. அதை உள்ளத்துக்கு எடுத்து சிந்தனைக்கு எடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை ரப்பு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கு நசீபாக்குவானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. எங்களை வளர்த்து இந்த நிலைமை உருவாக்கி எங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையை நீ வளர்க்க செய்வாயாக. அவருடைய நோய் நம்பரங்களை எல்லாம் லேசாக்கிடுவாயாக. எங்களுடைய பெற்றோர்களை யார் யார் எல்லாம் மன்னரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய மன்னரிகளை நீ பொன்னரிகளாக மாற்றிடுவாயாக. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கி உருவாக்கிய எங்களுடைய ஆசான்மார்கள் உஸ்தாதுமார்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையில நீ வளர்க்க செய்வாயாக. அவருடைய எலும்புகள் நீ மென்மேலும் வளர்க்க செய்வாயாக. யாழ்லா உலகத்துடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருடங்களை கழித்து விட்டோம் யாழ்லா. உன்னுடைய தொழுகைகளை கலாமாக்கி விட்டோம் யாழ்லா. உதாசீனம் செய்து விட்டோம் யாழ்லா. பொதுபோக்கு செய்து விட்டோம் யாழ்லா. ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ செய்து விட்டோம் யாழ்லா. இதுக்கு பின்னால் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்று தெரியாது யாழ்லா. இந்த தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுது வரக்கூடிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கும் எங்களுடைய வீட்டு பெண்மணிகளுக்கும் எங்கள் முழு பரம்பரைக்கே நீ நசீபாக்கிடுவாயாக. தொழக்கூடிய சமுதாயமாக எங்களுடைய சமுதாயத்தை ஆக்கிடுவாயாக. எங்களுடைய நாட்டு மக்கள் மாத்திரமல்ல முழு உலக முஸ்லிம் மக்களையும் நூற்றுக்கு நூறு வீதம் தொழுகையாளர்களாக மாற்றியால் உன்னிடத்தில் உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கிடுவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. துஆக்களை